பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 10 பூரணத்தின் வைபவம் கதம் 3. யோ மாமஜமனாதிம் ச வேதி லோக மகேஸ்வரம் அசம்மூட சமர்த்தேசு சர்வ பாபை ப்ரமுச்யதே. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதிரு அபாச்சார் அரவிந்த் பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாத், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். எவனொருவன் என்னை பிறப்பற்றவனாகவும் ஆரம்பம் அற்றவனாகவும் எல்லா உலகங்களின் இறைவனாகவும் அறிகின்றானோ, மனிதர்களிடையே குழப்பமற்றவனான அவன் மட்டுமே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறான். பொருளுரை. 7 அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளபடி மனுஷ்யானாம் சஹஸ்ரேசு கஷ்டித் யததி சித்தையே. ஆன்மீக உணர்வின் தளத்திற்கு தம்மை உயர்த்தி கொள்ள முயல்பவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. ஆன்ம உணர்வினை பற்றிய சற்றும் அறிவற்ற கோடிக்கணக்கான சாதாரண மனிதர்களை விட அவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். ஆனால் தமது ஆன்மீக நிலையை புரிந்து கொள்ள உண்மையிலேயே முயற்சி செய்யும் அத்தகு சிறந்த மனிதர்களில் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான், அவரே எல்லாவற்றின் உரிமையாளர், அவர் பிறப்பற்றவர் என்னும் அறிவு நிலையை வந்தடைபவனே ஆன்மீக உணர்வை அடைந்தவர்களில் மிகவும் வெற்றி பெற்றவனாவான். கிருஷ்ணருடைய உன்னத நிலையை முழுமையாக அறிந்த அந்த நிலையில் மட்டுமே ஒருவன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் முழுமையாக விடுபட முடியும். பிறப்பற்ற என்னும் பொருள் தரக்கூடிய அஜ என்னும் சொல் பகவானை குறிக்க இங்கே உபயோகிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2 அத்தியாயத்தில் அஜ என்னும் சொல்லினால் விளக்கப்படும் உயிர்வாளிகளிடமிருந்து அவர் வேறுபட்டவர். ஜட பற்றுதலினால் பிறந்து இறந்து கொண்டிருக்கும் உயிர்வாளிகளிலிருந்து பகவான் வேறுபட்டவர். கட்டுண்ட ஆத்மாக்களின் உடல்கள் மாறுதலுக்கு உட்பட்டவை. ஆனால் அவருடைய உடலோ மாறுதல் அற்றது. அவர் இந்த ஜட உலகிற்கு வரும்போது கூட அதே பிறப்பற்றவராகத்தான் வருகிறார். எனவேதான் பகவான் தனது உயர்ந்த சக்தியான அந்தரங்க சக்தியினால் எப்போதும் தோன்றுகிறார் என்றும், தாழ்ந்த சக்தியான ஜடசக்தியால் அல்ல என்றும் 4 அத்தியாயத்தில் கூறப்பட்டது. இந்த பதத்திலுள்ள வேதி லோக மகேஸ்வரம் என்னும் சொற்கள் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா லோகங்களுக்கும் பரம உரிமையாளர் பகவான் கிருஷ்ணரே என்பதை ஒருவன் அறிய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றன. படைப்பிற்கு முன்பிலிருந்தே இருக்கும் அவர் தனது படைப்பிலிருந்து வேறுபட்டவர். தேவர்கள் அனைவரும் இந்த ஜட உலகில் படைக்கப்பட்டவர்களே. ஆனால் கிருஷ்ணரை பொறுத்தவரையில் அவர் படைக்கப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. எனவே பிரம்மா, சிவன் போன்ற மாபெரும் தேவர்களிடமிருந்தும் கிருஷ்ணர் வேறுபட்டவர். மேலும் பிரம்மா, சிவன் உட்பட எல்லா தேவர்களையும் படைத்தவர் அவரே என்பதால் எல்லா உலகங்களின் பரம ஆளுநர் அவரே. எனவே ஸ்ரீகிருஷ்ணர் படைக்கப்பட்ட எல்லாவற்றிலிருந்தும் வேறுபட்டவர். அவரை இவ்வாறு உள்ளபடி அறிபவன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் உடனடியாக விடுபடுகிறான். பரமபுருஷரை பற்றிய அறிவினை அடைவதற்கு ஒருவன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டு இருக்க வேண்டும். பகவத்கீதையில் கூறப்பட்டிருப்பது போல பக்தி தொண்டினால் மட்டுமே அவரை புரிந்து கொள்ள முடியும், வேறு எந்த வழியாலும் அல்ல. கிருஷ்ணரை சாதாரண மனிதராக அறிய ஒருவன் முயலக்கூடாது. முட்டாள்கள் மட்டுமே அவரை சாதாரண மனிதராக எண்ணுகின்றனர் என்று முன்பே கூறப்பட்டது. அதே கருத்து இங்கு வேறு விதமாக கூறப்பட்டுள்ளது. முட்டாளாக இல்லாத மனிதன், அதாவது பகவானுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்ளும் அளவிற்கு புத்தியுடையவன், எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் எப்போதும் விடுபட்டவனாவான். கிருஷ்ணர் தேவகியின் மைந்தனாக அறியப்படும் பட்சத்தில் அவர் பிறப்பற்றவராவது எங்கனம்? இதுவும் ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அவர் தேவகி வசுதேவரின் முன்பு தோன்றிய போது சாதாரண குழந்தையைப் போல பிறக்கவில்லை. முதலில் தனது மூல ரூபத்தில் தோன்றி பின்னர் அவர் தன்னை சாதாரண குழந்தையைப் போல மாற்றிக்கொண்டார். கிருஷ்ணருடைய வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்படும் அனைத்து செயல்களும் தெய்வீகமானவை. அச்செயல்கள் ஜட விளைவுகளால் களங்கமடைவது இல்லை. ஜட செயல்கள் மங்களகரமானவை, அமங்களகரமானவை என்று பிரிக்கப்படுகின்றன. ஆனால் இவ்வுலகிலுள்ள அத்தகு கருத்து ஏறக்குறைய மனக்கற்பனையே. ஏனெனில் இந்த ஜட உலகில் மங்களகரமானவை என்று எதுவும் கிடையாது. ஜட இயற்கை முழுதும் அமங்கலமானவையே என்பதால் அனைத்துமே அமங்கலமானதுதான். சிலவற்றை மங்களகரமானதாக கருதுவது நமது கற்பனையே. உண்மையான மங்களம் என்பது பூரண பக்தியுடனும் சேவை மனப்பான்மையுடனும் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்களை பொறுத்ததாகும். எனவே நமது செயல்கள் மங்களகரமானதாக அமைய வேண்டும் என்றால் நாம் பரமபுருஷருடைய வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட வேண்டும். அத்தகு வழிகாட்டுதல்களை ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்ற அங்கீகரிக்கப்பட்ட நூல்களிலிருந்தும் நேர்மையான ஆன்மீக குருவிடமிருந்தும் பெறலாம். பரமபுருஷரின் பிரதிநிதி என்பதால் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல் பகவானின் நேரடி வழிகாட்டுதலே ஆகும். ஆன்மீக குரு, சாதுக்கள், சாஸ்திரங்கள் ஆகிய மூன்றின் வழிகாட்டுதலும் ஒன்றே. இந்த மூன்று மூலங்களிடையே எவ்வித முரண்பாடும் கிடையாது. இத்தகு வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்படும் எல்லா செயல்களும் இந்த ஜட உலகின் பாவ புண்ணியத்திலிருந்து விடுபட்டவையாகும். செயல்களை செய்வதில் பக்தனிடமுள்ள திவ்யமான மனப்பான்மை உண்மையான துறவாகும். இதுவே சந்நியாசம். பகவத்கீதையின் 6வது அத்தியாயத்தின் 1வது பதத்தில் கூறப்பட்டுள்ளது போல, எவனொருவன் பரமபுருஷரால் ஆணையிடப்பட்டதன் காரணத்தால் தனது கடமையில் ஈடுபட்டுள்ளானோ, எவனொருவன் தனது செயல்களின் பலன்களில் தஞ்சம் அடைவதில்லையோ, அவனே உண்மையான துறவியாவான். பரமபுருஷனின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுபவனே உண்மையான சந்நியாசியும் யோகியும் ஆவான். வெறுமனே சந்நியாச உடையை தாங்கிக் கொண்டு போலி யோகியாக இருப்பவன் அல்ல. யோமாமஜம அநாதிம்ச வேதி லோக மகேஸ்வரம் அசமூட சமர்த்தியேசு சர்வ பாப்பை பிரமுச்சதே. எவனொருவன் என்னை பிறப்பற்றவனாகவும் ஆரம்பமற்றவனாகவும் எல்லா உலகங்களின் இறைவனாகவும் அறிகின்றானோ, மனிதர்களிடையே குழப்பமற்றவனான அவன் மட்டுமே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறான். மக்கள் உலகத்தில் எவ்வளவோ பாவம் செஞ்சுட்டுருக்காங்க. எவ்வளவு பாவம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய மக்கள் அறியாமலே இருக்காங்க. குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் இவ்வளவுதான் பாவம் அப்படிங்கிறதே கிடையாது. எவ்வளோ பாவம், எக்கச்சக்கமாக வாழ்க்கை மொத்தமே பாவத்தில் தான் மூழ்கி இருக்கு. இந்தியாலேயும் தற்போது அத்தகைய செயல்கள் வளர்ந்து கொண்டு வருது. இந்தியாவில் இன்றும் பல இடங்களில் மக்கள் மத்தியில் நல்ல கருத்துக்கள் இருக்குது. அதாவது மாமிசம் சாப்பிட்றது, சூதாடுறது, போதை வஸ்துக்கள், தகாத பாலுறவு, இது எல்லாமே தவறு அப்படிங்கிற கருத்தாவது இந்தியாவில் இன்னும் மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு இருக்குது. ஒரு சில மக்கள் நம்மக்கிட்ட வாதமும் செய்வாங்க, மாமிசம் சாப்பிட்றதுல என்னங்க தப்பு, அதில் என்ன பாவம் வந்துருச்சு, முட்டை சாப்பிட்டா என்னங்க பாவம், நிறைய பேர் கேள்வி கேட்குறது நான் பார்க்குறோம். இதில் சூதாட்டத்தினாலோ தகாத பாலுறவுனால என்ன பாவம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. வேத கலாச்சாரத்தில் எல்லாருக்குமே பாவம் எது புண்ணியம் எது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கும். யாருமே வந்து ஒரு பாவகரமான செயலை வந்து நல்ல செயல்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் கலியுகத்தில், குறிப்பாக தற்போதைய சமுதாயத்தில் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய தற்போதைய சூழ்நிலையில் மக்கள் பாவம் எது புண்ணியம் எதுன்னு தெரியாமலே இருக்காங்க. கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், யார் ஒருத்தவங்க எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் இருக்காங்களோ அத்தகைய நபர்கள் அசுரர்கள்ங்கிற. மக்கள் இன்றைய சமுதாயத்தில் எல்லோரும் அசுரர்களாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இத்தகைய அசுர சமுதாயத்துக்கு மத்தியில் நம்ம எப்படி ஒரு அமைதியையும் மகிழ்ச்சியையும் எதிர்பார்க்க முடியும்? மக்கள் பல பேர் நினைக்கிறாங்க, நம்மளுடைய சமுதாயம் இவ்வளோ முன்னேறின்றிருக்கே, இருந்தாலும் ஏன் மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை, மக்கள் ஏன் அமைதியாக இல்லை? பல பேர் இந்த கேள்வியை கேட்கறது உண்டு. ஏன் மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை, ஏன் மக்கள் அமைதியாக இல்லை? முன்னாடி நமக்கு இல்லாத வசதிகள், இப்போ எவ்வளோ வசதிகள் இருக்குது, எவ்வளோ வசதிகள் இருந்தாலும் அதனால் என்ன பலன்? மக்கள் பாவம் செஞ்சுட்டே இருக்காங்க. பாவம் ஒரு பக்கம் செஞ்சுட்டே இருக்கும்போது அவங்க எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஒருத்தன் பாவியாக இருக்கிற பட்சத்தில் அவன் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அது சாத்தியமே இல்லை. ஒரு பாவி எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், நிறைய தடவை என்கிட்ட இந்த கேள்வி பல பேர் கேட்கறது உண்டு, நல்லவங்களுக்கு ஏங்க கெட்டது நடக்குது அப்படிமா? ரெண்டு விதமாக அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு அதை விளக்கி சொல்லுவேன், கர்ம வினைகளை பற்றி விளக்கி சொல்லுவேன். ஒரு சிலர் கேள்வி கேட்கும்போதே அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய மனசில் என்ன இருக்குன்னு. அதை வச்சு உடனே நான் இன்னொரு கேள்வி அவங்ககிட்ட கேட்பேன், யார் நல்லவங்க? எவன் ஒருத்தன் நல்லவங்களுக்கு ஏங்க தீமை நடக்குதுன்னு கேட்குறானோ, அது கேட்கும்போதே அவன் மனசுக்குள்ளார என்ன நினச்சிக்கிறானோ, நான் நல்லவன், எனக்கு கெட்டது நடக்குது, எனக்கு ஏன் கெட்டது நடக்குது, அதை மறைமுகமாக அவன் கேட்பான், நல்லவங்களுக்கு ஏங்க கெட்டது நடக்குதுன்னு. அதை கேட்கும்போதே தெரியும் இவன் வந்து நல்லவன் கிடையாதுண்ணா. அதனால கேட்பேன், நல்லவன்னா யாரு? அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில் சொல்லுவாங்க. நான் கேட்பேன் அடிப்படையில், சரி நீங்க மாமிசம் சாப்பிட்றீங்களா? ஆ, எப்பயாவது சாப்பிடுவோம், வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவோம், இல்லை ரெண்டு நாள் சாப்பிடுவோம். டீ காஃபி குடிக்கிறீங்களா? ஆ, அதெல்லாம் அது குடிக்காம இருக்கிறதாங்க. அப்புறம் எப்படிங்க நீங்க உங்களை நல்லவங்களா சொல்றீங்க? இதெல்லாம் செஞ்சா கெட்டவங்களா? ஆமா, இதெல்லாம் ரொம்ப அடிப்படை. சாஸ்திரங்கள்ல இந்த நாலு விஷயங்கள் மகாபாவம்னு சொல்லப்படுது. மாமிசம் சாப்பிட்றது, சூதாடுறது, போதை வஸ்துக்கள், தகாத பாலுறவு, இது வந்து மகாபாவம். மித்த பாவத்தை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? வாயை திறந்தா பொய் தான் பேசுறான், அடுத்தவனை ஏமாத்தி தான் பொழைக்கிறான், எவ்வளவோ பாவங்களை ஈடுபட்டு இருக்கான். அப்ப நீ எப்படி உன்னை நல்லவனா சொல்லிக்க முடியும்? மக்கள் இன்னைக்கு கலியுகத்துல குறிப்பா எது பாவம்னே தெரியாம இருக்காங்க. ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, நவீன காலத்துல கரு கலைப்பு, கருத்தடை, இதெல்லாம் ரொம்ப சகஜமாயின்னு இருக்கு. மக்கள் இதை வந்து பாவம்னு நினைக்கவே மாட்டேங்கிறான். இந்தியாவில் சொல்றேன், மேற்கத்திய நாடுகளை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? மகா பாவங்கள்ல ஒன்று கருத்தடை, கரு கலைப்புலாம். ஆனா கலியுகத்துல மக்கள் அதை எல்லாரும் பண்றாங்க. எல்லாரும் பண்றதுனால பாவம் புண்ணியம் ஆயிடாது, இல்ல பாவம் பாவமா இல்லாம போயிடாது. எல்லாரும் மரத்துல இருந்து கீழே விழுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் விழுந்தோம்னா கை கால் முடிஞ்சா பரவாயில்ல, மொத்தம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா. எல்லாரும் பாவம் செய்யறான் அதனால நானும் செய்யறேன், ஒரு சிலர் சொல்லுவோம். எல்லாரும் செய்யறாங்களே, இதுல என்ன தப்பு இருக்கு? பல பேர் செய்யறதுனால ஒரு விஷயம், தப்பான ஒரு விஷயம் சரியாயிடாது. அதனால பாவம்னா என்ன அப்படிங்கறது தெரியாம இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல பாவத்துல இருந்து விலகிறத பத்தி நம்ம எப்படி பேச முடியும்? மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் பாவம்னா என்ன, எதெல்லாம் பாவம். இங்க ஸ்ரீல பிரபுபா தன்னுடைய பொருளுரையில கொடுக்கிறார், ஒரு சில விஷயங்கள் மங்களகரமானவை, இன்னொரு சில விஷயங்கள் அமங்கலமானவைன்னு சமுதாயத்துல அறியப்படுது. அதாவது ஒரு சில விஷயங்கள் பாவம், இன்னொரு சில விஷயங்கள் புண்ணியம்னு அறியப்படுது. ஆனா ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜட உலகத்தை செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே பாவம் தான். போச்சுரா, முதல்ல எதையோ பாவம் நீங்க இப்ப எல்லாமே பாவம்ன்றீங்களே. அதுதான் ஸ்ரீல பிரபுபா தன்னுடைய பொருளுரையில விளக்குறாரு, எல்லாமே இந்த உலகத்துல பாவம் தான். எதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு புறம்பா இருக்கோ அது எல்லாமே பாவம் தான். ஒரு விதத்துல இல்ல அமங்கலமானவை தான். ஏன்னா எந்த ஒரு செயல்கள் கிருஷ்ணரை நோக்கி செய்யப்படவில்லையோ அந்த செயல் அவனை பந்தப்படுத்தும் இந்த ஜட உலகத்துல. எனக்கு இப்ப வந்து இரும்பு சங்கிலி போட்டிருக்காங்க கையில, அதுக்கு பதில தங்க சங்கிலி போட்டா என்ன வித்தியாசம்? ஓ, எனக்கு தங்க சங்கிலி இருக்கே அப்படின்னு நம்ம வந்து மகிழ்ச்சி அடையக்கூடாது. அது முட்டாள்கள் மட்டும்தான் அப்படி மகிழ்ச்சி அடைவான். உண்மையில யார் ஒருத்தர் புண்ணியம் செய்து அதன் மூலமா மேலுலகங்களுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரிதான். நான் இப்ப வந்து இரும்பு சங்கிலியில கட்டப்பட்டிருக்கேன், மேலுள்ளவங்களுக்கு போய் நான் வந்து தங்க சங்கிலியில கட்டி போடுறேன். ஆக மொத்தம் நீ இந்த உலகத்துக்குள்ளார பந்தப்பட்டு தான் இருக்கிற. அப்ப எந்த விதத்துல இந்த உலகத்தினுடைய செயல்கள் பாவம் புண்ணியம்னு அறியப்பட முடியும்? ஒரு விதத்துல எல்லாமே இந்த உலகத்துல பாவம் தான். இருந்தாலும் இந்த உலகத்துக்குன்னு ஒரு சில விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு, அந்த செயல்கள் எல்லாம் மகா பாவங்கள். அதெல்லாம் அதையாவது ஒருத்தர் தவிர்க்கணும். கிருஷ்ணன் இங்க அதை தான் சுட்டி காட்டுற. ஒருத்தன் யார் ஒருத்தன் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறானோ அவன் உண்மையா எல்லா பாவ விளைவுகள்ல இருந்தும் விடுபட முடியும். பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், மக்கள் பல நேரங்களில் கேட்க முடியும், எப்படிங்க ஒருத்தன் பாவத்துல இருந்து விடுபடுறான், எப்படிங்க நான் செஞ்ச பாவத்துல இருந்து விடுபடுறது? பாவத்துல இருந்து விடுபடுறதுக்கு ஒருத்தன் வந்து எத்தனையோ வழிமுறைகளை செய்யறான். ஒருத்தன் பாவம் செஞ்சதுனால அவனுக்கு அதனுடைய விளைவுகளை ஒருத்தன் அனுபவிக்கிறான், அந்த விளைவுகளால ஒருத்தன் துன்பப்படுறான். உடனே அவன் அந்த துன்பத்தை எப்படி போக்குறதுன்னு தான் நினைக்கிறானோ ஒழிய அந்த பாவத்துல இருந்து எப்படி நான் முற்றிலுமா விடுபடுறதுங்கிறத பத்தி யோசிக்கிறதே கிடையாது. உடனே பாக்குறான், ஓ நான் வியாபாரம் பண்ணா எதுவுமே வெற்றியே கிடைக்கல, நான் போய் ஒரு ஜோசியக்காரர் போய் பாக்குறேன். ஜோசியக்காரர் சொல்றாரு, நீ வந்து முன்னாடி செஞ்ச பாவத்தினால இப்ப சனி இங்க இருக்கு, ராகு இங்க இருக்கு, அதனால நீ இந்த கோயிலுக்கு போய் இந்த பிராயச்சித்தம் பண்ணு, இந்த நாள் இது இது பண்ணு. சரி 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 சரி, அந்த பாவத்துல இருந்து விடுதலை பெறதுக்கு அவன் பிராயச்சித்தம் பண்றான். உண்மையான ஜோசியக்காரனா இருந்தானா பிராயச்சித்தம் நடக்கலாம், பழிக்கலாம் ஓரளவுக்கு. ஆனா பிராயச்சித்தம் பண்றது அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல புத்திசாலிகளால யார் ஒருத்தர் சாஸ்திரங்களுடைய சாரத்தை உணர்ந்திருக்காங்களோ அத்தகைய நபர்கள் பிராய்ச்சித்தத்தை அங்கீகரிக்கிறது கிடையாது. அவங்க பிராய்ச்சித்தம் பண்றவங்களை வந்து புத்திசாலிகளா கருதறது இல்லை. ஏன்னா பிராய்ச்சித்தம் பண்றது அப்படின்னா ஒருத்தர் அது சாஸ்திரங்கள்ல பரீட்சித் மகாராஜ் உதாரணம் கொடுக்கிறார், யானையினோட குளியலை போன்றது. யானை வந்து குளிக்குது, நல்லா ஆற்றுல குளிச்சுட்டு வெளியில் வரும்போது மண்ணை தூக்கி தலையில் மறுபடி போட்டுக்கும். அது குளிச்சு என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? மக்கள் வந்து போய் நான் செஞ்ச பாவத்தினால கஷ்டப்படுறேன், போய் பிராயச்சித்தம் பண்ணுறேன், பிராயச்சித்தம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பாவம் தான் செய்ய போகிறேன். ஷீல பிரபுபாத் இன்னொரு உதாரணம் கொடுப்பார். ஒருத்தன் திருடுறான், திருடனை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. அவனை சிறையில் அடைச்சரியும் அது வந்து ஒரு பிராயச்சித்த மாதிரி அவன் செஞ்ச திருட்டுக்கு. மறுபடியும் சிறையிலேருந்து வெளியில் வரான், அவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் திருட தான் செய்கிறான். பிராயச்சித்தம் செஞ்சாலும் மறுபடியும் அந்த பாவத்தை செய்யறதுக்கான ஆசை அவன்கிட்ட இருந்து போகவே இல்லை. மறுபடியும் பாவ செயல்களில் அவன் ஈடுபடுறான். அப்படின்னா என்ன, அந்த பாவத்திலேருந்து அவன் முற்றிலுமாக விடுபடலை. பாவத்திலேருந்து முற்றிலுமாக அவன் விடுபட்டிருந்தான் அப்படின்னா அவன் மறுபடி பாவம் செய்ய மாட்டான். பாவத்திலிருந்து அவன் முற்றிலும் விடுபடாத காரணத்தினால தான் மறுபடியும் அவன் பாவத்தில் ஈடுபடுறான். அதனால நம்ம இந்த மாதிரி பிராயச்சித்தத்துலலாம் நம்மளுடைய கவனத்தை செலுத்தக்கூடாது. ஷீல பிரபுபாத் இன்னொரு உதாரணம் கொடுப்பார் இந்த பிராயச்சித்தத்துக்கு. ஒரு சில மதத்தை சார்ந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை போவாங்க, இல்லை வெள்ளிக்கிழமை போவாங்க, போய் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. நான் வந்து இந்தந்த பாவம்லாம் செஞ்சேன்னு சொல்லி சொல்லிட்டு இந்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கொடுங்க, சரி உங்களை மன்னிச்சு அருள்றோம், மன்னிப்பு கொடுக்கப்படுது. மன்னிப்பு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் வீட்டில் வந்து உடனே உடனே எதையாவது வெட்டி சாப்பிட்றது. அப்போ என்ன இருக்கு, எப்படி ஒருத்தன் பாவத்துலேருந்து விடுபடுறான், மறுபடி பாவத்தை செஞ்சுட்டே தான் இருக்கான். பகவான் கருணை வாய்ந்தவர், நம்ம தவறு செய்தோம் அப்படின்னா, நம்ம பாவம் சிலைத்தோம் அப்படின்னா அந்த பாவத்தை அவர் மன்னிச்சு விட்டுருவார், அது எந்த விதத்துலேயும் சந்தேகம் கிடையாது. ஆனால் மறுபடி நம்ம பாவம் செய்யும்போது பகவான் நம்மளை மன்னிச்சு விட மாட்டார், அதுக்கு தண்டனையை கொடுப்பார். எல்லா தண்டனையும் ஒருத்தன் அனுபவிச்சு தான் ஆகணும். பகவான் நம்மளை பார்த்துப்பார், அவர் கருணை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் பாவத்தை செஞ்சுட்டே இருந்தோம்னா பகவான் அதை வந்து எக்காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அதனால பாவத்தை ஒழிக்கிறதுல மக்கள் ரொம்ப கவனமுடையவர்களாக இருக்கணும், அது ரொம்ப அவசியம். பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பாவத்தை எப்படி ஒழிக்கிறதுன்னு பல இடங்களில் நமக்கு அறிவுறுத்துறார். அது மாதிரி இந்த ஸ்லோகத்துல எப்படி பாவத்தை ஒழிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு வழிவகை கொடுக்கிறார். யோமாமஜம் அநாதிம்ச, யார் ஒருத்தன் என்னை அது அஜம் பிறப்பற்றவன்னும் அநாதிம் எனக்கு எதுவும் ஆரம்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறானோ, அப்புறம் லோக மகேஸ்வரம், இந்த எல்லா லோகத்துக்கும் நான் தான் ஈஸ்வரன், கிருஷ்ணர் சொல்றார் இந்த பதத்தை, அதை எவன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் சர்வ பாப்பை பிரமுச்சியத்து, எல்லா பாவங்கள்லேருந்தும் விடுபடுறான். எல்லா பாவங்கள்லேருந்தும்னா அவன் செஞ்ச பாவம், அந்த செஞ்ச பாவத்தினால வரக்கூடிய விளைவுகள், மறுபடி பாவம் செய்யறதுக்கு அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆசை, எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுபட முடியும். எவனொருத்தன் கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தை, கிருஷ்ண தத்துவத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கிறானோ அவன். கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், நான் அஜம் அப்படிங்கிற கிருஷ்ணரை அவரை பத்தி சொல்லும்போது அவரே சொல்றார், நான் பிறப்பற்றவன்கிற. இதே விஷயத்த கிருஷ்ணர் பல இடங்கள்ல சொல்லியிருக்கார், நான் பிறப்பற்றவன் அப்படிங்கிறத. நாலாவது அத்தியாயத்தையும் சொல்வார், அஜோபிசன் அபே ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன். அவர் சொல்றார், நான் பிறப்பற்றவன், கிருஷ்ணர் பிறப்பற்றவர். உடனே ஷீல பிரபுபாத் இங்க பொருளுரையில நம்மளுடைய கேள்விகளுக்கு முன்னாடி அவரே பதில் சொல்லிடுறார், கிருஷ்ணர் பிறந்தாரே தேவகிக்கும் வசுதேவருக்கும், அப்புறம் எப்படி அவர் தன்னை பிறப்பற்றவர்னு சொல்லலாம்? ஆனா கிருஷ்ணர் தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்ததுக்கும் மற்றவர்களுடைய பிறப்புக்கும் வேறுபாடு இருக்கு. கிருஷ்ணர் தேவகி வசுதேவருக்கு பிறக்கும் போது தன்னுடைய மூல ரூபத்துல நாராயண ரூபத்தை அவர் காட்டிட்டு அதுக்கப்புறம் குழந்தையா மாறினார். நான்கு கரங்களோட ரூபத்தை காட்டிட்டு அப்புறம் குழந்தையா மாறினார். அது மூலமா அவர் எல்லா மக்களுக்கும் சொல்றார், நான் வந்து சாதாரண நபர் கிடையாது, கிருஷ்ணர் ஒவ்வொருத்தரையும் அப்படி பிறக்கணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் சில நேரங்கள் அவர் அந்த மாதிரி காட்டுறார். எப்படி பார்த்தாலும் கிருஷ்ணருடைய பிறப்பு திவ்யமானது. கீதையில கிருஷ்ணர் அதையும் சொல்றார், ஜென்ம கர்ம சமே திவ்யம், அவருடைய கிருஷ்ணருடைய பிறப்பும் சரி கிருஷ்ணருடைய செயல்களும் சரி திவ்யமானது. கிருஷ்ணர் மேலோட்டமாக ஒருத்தருக்கு பிறக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் கிருஷ்ணர் என்றுமே பிறக்கிறது கிடையாது, அவர் பிறப்பற்றவர். ஷில பிரபுபாத் ஒரு உதாரணம் கொடுப்பார், காலையில் ஒவ்வொரு நாளும் சூரியன் பிறக்குது கிழக்கு திசையில் உண்டா இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் சூரியன் பிறக்குதா? ஒரு விதத்தில் பிறக்குது நம்மளுடைய தோற்றத்துக்கு, இன்னொரு விதத்தில் அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது, அப்புறம் அப்படியே மறைஞ்சும் போகுது. அதே மாதிரி தான் கிருஷ்ணர், அவருடைய பிறப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வைக்கு தான், நம்மளுடைய பார்வைக்கு தான் அவருடைய வளர்ச்சியும் இருக்குது, ஆனால் கிருஷ்ணர் அஜா பிறப்பற்றவர். சரி, மற்ற உயிர்வாளிகளும் அஜன்னு அழைக்கப்படுதே, இரண்டாம் அத்தியாயத்தில் பேசும்போது மற்ற உயிர்வாளிகளையும் பிறப்பற்றவர்கள்னு சொல்லி கிருஷ்ணர் வர்ணிக்கிறார். அதுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம்? கிருஷ்ணரும் பிறப்பற்றவர், மற்ற உயிர்வாளிகளும் பிறப்பற்றவர்கள், இருந்தாலும் கிருஷ்ணர் எல்லோருக்கும் மூலமானவர். அது எப்படிங்க? ரெண்டு பேருமே நித்தியமானவர்கள், கிருஷ்ணர் மூலம்னு சொல்கிறீங்களே, அப்படிதான் சாஸ்திரம் சொல்லுது. எப்படி அது? உபநிஷத்தில் சொல்லப்படுது, நித்யோ நித்யானாம் சேத்தனஸ்சேத்தனானாம் ஏகோ பகுனாமியோ விததாதி காமான். நித்யோ நித்யானாம், நித்தியமானவர்களில் நித்தியமானவர், சேத்தனஸ்சேத்தனானாம், சேத்தனம் அப்படின்னா உணர்வுள்ள பொருள், உணர்வுள்ளவை, உணர்வுள்ளவற்றில் உணர்வுள்ளவர், ஏகோ பகுனாம் அந்த ஒரு முதலாளி, யோ விததாதி காமான் மற்ற எல்லாருடைய ஆசையும் திருப்திப்படுத்துறார். எப்படிங்க? எல்லாரும் நித்தியமானவர், அவர் அதில் நித்தியமானவர். எப்படி? ஷீல பிரபுபா பல நேரங்களில் ஒரு உதாரணம் கொடுப்பார், சூரியன் இருக்கு, சூரியனுடைய கதிர்கள் இருக்கு, பகவான் கிருஷ்ணர் சூரியனை போன்றவர்கள் போன்றவர், நம்ம எல்லாரும் சூரிய கதிர்களை போன்றவர்கள். சூரிய கதிர்களுக்கு மூலம் சூரியன் தான், ஆனால் சூரியனும் நித்தியமானது, சூரிய கதிரும் நித்தியமானது. சூரிய கதிர் இல்லாமல் சூரியன் இருந்ததா என்றுமே சரித்திரம் கிடையாது. சூரியனும் எப்பவும் இருக்கு, சூரிய கதிர்களும் இருக்கு. அதே மாதிரி ஜீவனும் எப்பவும் இருக்கான், பகவானும் எப்பவும் இருக்கார். இருந்தாலும் பகவான் நித்தியமானவர், அவங்க எல்லாருக்கும் மூலமாக செயல்படுறார். அதனால தான் பகவானை அஜ அப்படின்னு சொல்றதுக்கும் மற்றவர்களை அஜன்னு சொல்றதுக்கும் வேறுபாடு இருக்கு. யார் ஒருத்தன் கிருஷ்ணரை பற்றி இந்த தத்துவத்தை முறையா புரிஞ்சுக்கிறானோ அவன் இந்த பாவ விளைவுகள் இருந்து விடுபடுவான்ங்கிறார். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றார், அனாதிம், தான் தான் தனக்கு எந்த ஆதியும் கிடையாது. கிருஷ்ணர் பிறப்பற்றவர் மட்டுமல்ல, அவருக்குன்னு எந்த ஆதியும் கிடையாது. இந்த உலகத்துல எல்லா தேவர்களுக்கும் ஒரு ஆதி உண்டு, சிவபெருமானா இருக்கட்டும், பிரம்மதேவரா இருக்கட்டும், இந்திரன் சந்திரன் வருணன் பிள்ளையார் துர்கை யாரா இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரு ஆதி இருக்கு, ஆனா கிருஷ்ணருக்கு ஆதி கிடையாது. ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். பகவான் கிருஷ்ணர் அநாதிர் ஆதி, அவருக்கு வந்து முடியும் கிடையாது, ஆரம்பமும் கிடையாது, எல்லா காரணங்களுக்கும் அவரே காரணம். ஒரு சிலர் ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க, எல்லாரையும் கடவுள் படைச்சார் அப்படின்னா கடவுளை யாருங்க படைச்சார் அப்படின்மா? கடவுளை யாராவது படைச்சிருந்தாருன்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. அவருக்கு யாராவது ஒரு தோற்றுவா இருந்ததுன்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. இதை ஒருத்தன் புரிஞ்சுக்கணும், கடவுள் தான் எல்லாவற்றுக்கும் தோற்றம். ஜென்மாதியஷயத்தக, யார் ஒருத்தருடமிருந்து எல்லாம் தோன்றுகிறதோ அவர் தான் கடவுள். அதனால இந்த விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் அநாதிம், அவர் ஆதியற்றவர். லோக மகேஸ்வரம், எத்தனையோ உலகங்கள் இருக்கு, இது எல்லாவற்றுக்கும் இறைவன் கிருஷ்ணர் தான். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பல்வேறு செயல்களில் ஈடுபடலாம், எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செலுத்தக்கூடியவர்களா இருக்கலாம், ஆனா அவை எல்லாவற்றுக்கும் முதல்வரா, அவை அந்த உலகம் எல்லாவற்றையும் பராமரிக்கக்கூடியவரா, படைக்கக்கூடியவரா, அழிக்கக்கூடியவரா, கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்கக்கூடியவர் பகவான் கிருஷ்ணர். இதை எவன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் சர்வ பாப்பை பிரமுச்சதே, எல்லா விதமான பாவங்கள்ல இருந்தும் விடுபடுறான். அதனால யாரெல்லாம் பாவத்திலிருந்து விடுபடுறோம் விருப்பப்படுறாங்களோ அவங்க இந்த மூன்று விஷயங்களை ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்னும் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும். பகவான் கிருஷ்ணர் இந்த பதத்துல மூன்று விஷயங்களை சொல்ற, கிருஷ்ணர் தான் எல்லாவற்றுக்கும் ஆதி, அவரே எல்லா லோகங்களுக்கும் ஈஸ்வரன், அவர் பிறப்பற்றவர். இதை ஆழமாக தத்துவபூர்வமாக புரிஞ்சுக்கணும். தத்துவபூர்வமாக கிருஷ்ணரை பற்றி இந்த தத்துவங்கள்லாம் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பக்தியின் மூலமாக தான் புரிஞ்சுக்க முடியும். ஸ்ரீல பிரபுபா அதையும் சுட்டி காட்டுறார். பக்தியா மாம் அப்பி ஜானாதி யாவான் யச்சாஸ்மி தத்துவத்தக. எவன் ஒருத்தன் என்னை பற்றிய தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தன் என்னுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுறானோ அவன் தான் சொல்றார். அதனால நம்ம எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையினால நமக்கு இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மகாமந்திரம் கிடைச்சிருக்கு. பகவத்கீதை பாகவதம் போன்ற சாஸ்திரங்கள் கிடைச்சிருக்கு. அகிலோலு கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஸ்தாபிச்சு வைஷ்ணவ சங்கத்தை கொடுத்துருக்கார். இதெல்லாம் உபயோகப்படுத்திட்டு நம்ம நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பகவான் கிருஷ்ணருடைய லோகத்துக்கு போய் சேரணும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் கேட்கலாம். ஏன்னா கிருஷ்ணர் மூலம் அப்படிங்கிற காரணத்தினால அவர் எந்த ரூபத்தை வேணாலும் காட்ட முடியும். நீங்க பார்க்கலாம், விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு காட்டும் போது கிருஷ்ணர் நாராயண ரூபத்தையும் காட்டுறார். நாராயண ரூபத்தையும் காட்ட முடியுது கிருஷ்ணரால். அதனால கிருஷ்ணர் நாராயண ரூபத்தை ஏன் காட்டினார் அப்படின்னா, பொதுவா மக்களுக்கு கிருஷ்ணர் அவருடைய இனிமை அவருடைய தனித்தன்மையை அவ்வளோ எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணருடைய தனித்தன்மை கிருஷ்ணருடைய சுவை அதை புரிஞ்சுக்கிறது பொதுவாக மக்களுக்கு கடினம். மக்களுக்கு கடவுள் அப்படின்னா அவர் நிறைய சக்தியுடையவராக இருக்கணும், நிறைய அதிசயங்களை செய்யணும், எல்லாராலும் செய்ய முடியாத செயல்களை செய்யணும், அப்படிப்பட்டவர் தான் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. அதனால சாதாரண மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பகவான் கிருஷ்ணர் நாராயண ரூபத்தை காட்டிட்டு குழந்தையா மாறுறார். இது கொஞ்சம் ரகசியமான விஷயங்களும். நேற்றும் இன்னைக்கு காலையிலையும் நம்ம அதை பத்தி நிறைய பேசணும். கிருஷ்ணர் எப்படி கிருஷ்ணருடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத பத்தி சுருக்கமாக சொல்லணும்னா அதுதான். கிருஷ்ணர் வெறும் கிருஷ்ணராக வந்தார்னா, அவர் பிரஜலீலைகளை மட்டும் செஞ்சுட்டு போயிருந்தார்னா கிருஷ்ணரை கடவுளை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அவர் வந்து வெறுமனை வெண்ணையை திருடிட்டு கோபர் நண்பர்களோடு விளையாண்டுண்டு மாடு மேய்ச்சிண்டு கோபியர்களோட நடனமாடிண்டு போயிருந்தார்னா யாராலையும் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள்னு புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் அதுதான் கிருஷ்ணருடைய கிருஷ்ணருடைய தனித்தன்மை. கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய உன்னத உறவு முறை அதை சாதாரண மக்களால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் கிருஷ்ணர் சில நேரங்களில் தன்னுடைய விஷ்ணு தன்மையையும் காட்டுறார். உண்மையில் கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவுக்கும் வேறுபாடு கிடையாது, ஒரே நபர் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் ஸ்ரீல பிரபுபாத் இன்னும் ஒரு உதாரணம் கொடுப்பார். நேற்று அதை பற்றி விளக்கமாக பேசிட்டோம். ஒரு அப்பா இருக்கார். அந்த அப்பாவை பையன் போய் அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கிறான். அலுவலகத்தில் சந்திக்கும்போது அவரோட அதே அப்பா தான், அவருக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை வேற மாதிரி இருக்கும். அதே அப்பாவை அந்த பையன் வீட்டில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய உறவு முறை வேற மாதிரி இருக்கும். கோபகுமாரர்கள் விஷ்ணுவை போய் பார்த்தாங்க. ஓ கிருஷ்ணா விஷ்ணு, ஓடி போறாங்க. அங்கே இருக்கவங்களாம் நிறுத்துறாங்க. ஏய் நில்ல, எங்க போற? நான் போய் கட்டிப்பிடிக்க விஷ்ணுவை கட்டிப்பிடிக்கலான்னு போனேன். ஆஹா, அதெல்லாம் இங்க பண்ண முடியாது, ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா அங்க அவர் வந்து விஷ்ணு அலுவலக பணி மாதிரி இருக்க, அலுவலகம்னு சொல்ல முடியாது, ஏன்னா வைகுண்ட லோகம் எல்லாமே ஆன்மீக லோகம்தான். அந்த இடத்துல அவரோட அவருக்கும் பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு வேற, கிருஷ்ணரா இருக்கும்போது பக்தர்களோட இருக்கக்கூடிய உறவு வேற. ஆக மொத்தம் ரெண்டு பேரும் ஒரே நபர் தான். அதில் நம்ம குழப்பிக்கொள்ளக்கூடாது, வித்தியாசம் கிடையாது. வேறு கேள்விகள்?
அவர் வந்து எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் பரமேஸ்வரன், அவர் வந்து பிறப்பற்றவர், எல்லா எல்லா தத்துவம் வந்து எல்லாருக்குமே தெரியும். தத்துவம் தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் பாவம் செய்ய மாட்டாங்களா, இல்ல பகவானுடைய அனுகிரகத்தினால பண்ணாம இருக்கிறாங்களா, பக்தியினால மட்டும் பண்ணாம
இருக்கிறாங்க,
இவங்க பண்ண கூடாம இருக்கிறத தடுக்கிறது எது?
ஓகே,
அது எல்லாருக்குமே தெரியும், யாரும் தெரியாதவங்க யாருமே இல்லை. எல்லாருக்குமே ஜீவன் வந்து நாத்தியம் கூட கடவுளுக்கு உண்டுங்கிறது அவனுக்கு உள்ள தெரியும். கடவுள் இல்லைன்னு எப்ப சொல்றாங்க, கடவுளுங்கிற தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறான். அப்படிப்பட்டவன் வந்து பாவத்துல இருந்து விடுபடுறான்னு சொல்றீங்க இல்லையா? அது எப்படி சில பேர் மட்டும் விடுபடுறாங்க, சில பேர் ஈவன் தெரிஞ்சவங்க கூட சில பேர் விடுபடாம இருக்கிறாங்க.
ஓகே, அவர் கேக்குறார், கிருஷ்ணர் இங்க சொல்றார், யார் ஒருத்தன் என்ன அஜம், நான் தான், நான் பிறப்பற்றவன், நான் ஆரம்பமற்றவன், நான் எல்லா லோகத்துக்கும் ஈஸ்வரன். இது எவன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ பாவத்துல இருந்து விடுபடுறான்ங்கிறார். அப்படி நிறைய எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்களே ஆனா விடுபடலையே அப்படின்னாரு. அதுதான் நான் சொன்னேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், அதுக்குதான் நான் விளக்கமே கொடுத்தேன். அது தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ எளிமையானது கிடையாது. அதை மேலோட்டமாக தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணனும் பிறப்பற்றவர், கிருஷ்ணர் எப்படி பிறப்பற்றவர், கிருஷ்ணர் பிறப்பற்றவர், ஜீவனும் பிறப்பற்றவன், ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, கிருஷ்ணருடைய பிறப்பற்ற தன்மையினுடைய சிறப்பம்சம் என்ன, கிருஷ்ணருடைய பிறப்பில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, இது எல்லாமே அதுக்குள்ளார அடங்கி இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணர் எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக இருக்கார் அப்படின்னா அவர்னால வரக்கூடிய விளைவுகள் என்ன, எப்படி அவர் ஆரம்பமாக இருக்கார், இதை பற்றிய விஷயங்களும் உள்ளடங்கி இருக்கு. கிருஷ்ணர் எல்லா லோகத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கார் அப்படின்னா எல்லா லோகத்தையும் அவர் எப்படி படைக்கிறார், எல்லா லோகத்தையும் அவருக்கு எப்படி கட்டுப்படுத்துகிறார், எல்லா லோகத்துக்கும் அவர் எப்படி பரம ஆளுநராக இருக்கார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஞ்ஞானமும் அதில் உள்ளடங்கி இருக்கு. அதனால தான் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் மேலோட்டமாக தெரிஞ்சுட்டா பார்த்தா சும்மா ஒருவரையும் யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம், கிருஷ்ணர் பிறப்பற்றவர், இன்னைக்கு உபன்யாசம் சொல்லிட்டார், நானும் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா அது பத்தாது. அதை ஒருத்தன் முதல்ல தெரிஞ்சுக்கிறான் முறையா. அதான் ஸ்ரீல பிரபுபாத் தன்னுடைய பொருளுரையில விளக்கம் கொடுக்கிறார், முறையான ஆச்சாரிய சம்பிரதாயத்தின் மூலமா வரக்கூடியவங்க கிட்ட இருந்து நம்ம முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டு மறுபடி தெரிஞ்சுக்கிட்டு அதே சமயத்துல பக்தி தொண்டு நம்ம பயிற்சி பண்ணும்போது படிப்படியா நம்ம வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். முதல்ல தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் புரிஞ்சுக்கிறோம், அப்புறம் உணர்றோம். எப்ப ஒருத்தன் இந்த விஷயங்களை உணர்றானோ அப்பாவன் பாவத்திலிருந்து விடுபடுறானா ஒழிய இத வெறுமனை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. எனக்கும் தெரியும், நானும் படிச்சுட்டேன், நானும் கீதையை படிச்சுட்டேன், எனக்கும் தெரிஞ்சு போச்சு, நானும் பாவத்திலிருந்து விடுபட்டேனா அப்படின்னா அப்படி ஆகிட முடியாது. அதுக்கு பக்தி தொண்டை பயிற்சி பண்ணும். அதனால பக்தியாமாம் அப்பி ஜான, பக்தர்கள் தான் புரிஞ்சுக்க முடியும் கிருஷ்ணரை உண்மையான தத்துவத்தை. சரியா, கிருஷ்ண பக்தர்களுக்கு கர்மா எப்படி வேலை செய்யும், இன்னொரு பெரிய விஷயம் பேசுறதுக்கு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ண பக்தர்களுக்கு கர்மாவே கிடையாது. ஆனா யாரு கிருஷ்ண பக்தன், அதுதான் ஒரு பெரிய கேள்வி. நம்ம எல்லாம் கிருஷ்ண பக்தர்களா அப்படின்னா யோசிக்க வேண்டிய கேள்வி. கிருஷ்ண பக்தர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கர்மா வேலை செய்யாது. தூய பூர்ண கிருஷ்ண பக்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கர்மாவே கிடையாது. தூய பக்தி தொண்டை எப்போ ஒருத்தன் பயிற்சி செய்கிறானோ அதனுடைய ஒரு விளைவு என்ன அப்படின்னா, சாதன பக்தியிலே கிடைக்கக்கூடிய ஒரு விளைவு என்ன அப்படின்னா, அவனுடைய பாவம் எல்லாம் எரிஞ்சு போயிடும், அவன் செஞ்ச எல்லா பாவமும் எரிஞ்சிடும். ஒருத்தன் சாதன பக்தியை தாண்டறதுக்கு முன்னாடி அவன் பாவமற்றவன் ஆயிடுவான், அவனுடைய கர்மா எல்லாமே எரிஞ்சிடும். ஆனா அதை தாண்டணும், அது தாண்ட வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். அதை இன்னும் விளக்கமா பக்தி ரசாமிர்த சிந்துல ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கொடுக்கிறார், படிச்சு பாருங்க.
தற்பொழுது சூழ்நிலையில வந்து உலகத்துல வந்து பலவிதமான ஆன்மீக இயக்கங்கள் இருக்கு மக்களுக்கு, யோக இயக்கங்கள், தனிப்பட்ட ஆன்மீக குருக்களுடைய ஆன்மீக சபைகள், ஆன்மீக இயக்கங்கள், மக்கள் பலவிதமான முறையில் ஆன்மீகத்தில் ஈடுபடுறாங்க. நம்முடைய இந்திய நாட்டில் ஏற்கனவே ஏராளமான ஆன்மீக இந்து ஆலயங்கள் இருக்கு. வீடுகளிலையும் நம்ம வந்து கலாச்சாரத்தின் அடிப்படையிலேயே வந்து ஓரளவுக்கு இன்னும் கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறோம், முழுமையான அளவுக்கு கடைபிடிக்க விட்டாலும் கூட. இருந்தாலும் ஒரு பக்கத்தில் இந்திய கலாச்சாரத்தில் நம்ம இந்தியாவில் பிறந்த நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியுது, கதையுடைய ஆதிக்கத்தால் வந்து உண்மையான கலாச்சாரத்தில் தான் நம்ம மிக வேகமாக வந்து ஒரு தவறான பாதையில வந்து நம்முடைய பொதுவான மனித சமுதாயம் தவறான பாதையில செல்வது அப்படிங்கிறதே புரிய முடியுது. பட் சில புரோபாத ஒடுக்கப்படுறார். நம்முடைய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இந்த ஒரு மாற்றத்தை தடை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு இயக்கமாக வந்து இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறார். ஆற்றுல வந்து வெள்ளம் வந்து அணை உடைந்து ஓடுது, அணை வந்து உடங்கி ஓடும்போது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அது போல களி வந்து மிக வேகமாக மக்கள்கிட்ட வந்து ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் நம்முடைய இஸ்கான் இயக்கம் புரோபாசுலார் இது வந்து ஒரு வரலாற்றுல வந்து ஒரு பொன்னால் குறிக்கப்பட வேண்டிய நேரம். காரணம், இஸ்கான் இயக்கம் வந்து இந்த ஒரு சமுதாய மாற்றத்தை வந்து இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மக்களை காப்பாற்றி மீண்டும் ஒரு சுத்தமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக மாறணும் என்று ஸ்ரீல புரோபாவுடைய விருப்பம். அதுக்காகத்தான் ஸ்ரீல புரோபாவுதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை வந்து ஸ்தாபிதம் பண்ணியிருக்கிறார். நீங்க டிராவலிங் பிரிச்சிருக்கிற முறையில ஓரளவிற்கு அப்கோர்ஸ் நானும் பண்றேன், இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு நீங்க வந்து இப்ப கடந்த ஒரு மாதங்களாக வந்து பிரயாணம் செஞ்சிருக்கிறீங்க. நம்முடைய இஸ்கான் இயக்கத்துடைய பிரச்சாரங்களை ஒவ்வொரு சென்டர்லையும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்கியிருந்து பார்ப்பீங்க. அவர் வெளியிலையும் களி வந்து எந்த அளவுக்கு நம்முடைய தமிழகத்தை நீங்களே பார்க்கலாம். உங்களுக்கு 25 வயசாச்சு, முன்னே 25 வருஷத்துக்கு முன்னால் அவட தமிழ்நாடு அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்முடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குது, உண்மையிலே நம்மளுடைய இயக்கத்தால் இந்த விஷயத்தை சாதிக்க முடியுமா, சாதித்து கொண்டிருக்கிறோமா, இது உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்கள் அதை புரிஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா இது வெறும் நம்முடைய தனிப்பட்ட முறையில் நம்ம பக்தியை பயிற்சி செய்ய வேண்டிய இயக்கம் கிடையாது. நம்முடைய இயக்கத்துடைய பக்தர்கள் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக சில புரோபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போர் வீரர்கள். நம்ம எந்த அளவுக்கு இந்த போரில் வந்து ஈடுபட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம்.
சில புரோபாத் ஒரு உதாரணம் கொடுப்பார். ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போரில் நிறைய வீரர்கள் அடிபட்டு விழுவாங்க. அடிபட்டு விழும்போது அங்கே ஒரு மருத்துவர் இருக்கார். அந்த மருத்துவர் போய் அங்கே அடிபட்டு விழுந்திருக்கவங்களுக்கு மருந்து கொடுப்பார். மருந்து கொடுத்து யாராவது கொஞ்சம் ஓரளவு குணமானாங்க அப்படின்னா இயற்கையாகவே அவங்க வந்து அந்த மருத்துவருக்கு உதவி பண்ணுவாங்க, இன்னும் நிறைய பேரை குணப்படுத்துறது. ஸ்ரீல பிரபுபா அதை இந்த இஸ்கான் இயக்கத்துக்கு ஒப்பிட்டார். மக்கள் எல்லாரும் மாயினுடைய தாக்கத்தினால விழுந்து கிடக்குறாங்க. ஸ்ரீல பிரபுபா அவர் தான் மருத்துவர். அவர் எல்லாருக்கும் மருந்து கொடுக்குறார். அவர் கொடுத்த மருந்துனால கொஞ்சம் குணமானுச்சுனா போதும், அப்படி எந்திரிச்சு கொஞ்சம் அப்படி நடக்க தெரிஞ்சால் போதும். அந்த மருத்துவருக்கு நம்ம உதவி பண்ணோம்னா நிறைய பேர் குணமடைய முடியும். ஸ்ரீல பிரபுபாதுக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம குணமடைய முடியும். நிச்சயமாக ஸ்ரீல பிரபுபாதர் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த அளவுக்கு நம்மளுடைய செயல்கள் இல்லை, அது கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. வருந்தத்தக்கது தான், இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா அதுதான் உண்மை. ஸ்ரீல பிரபுபாதர் உலகம் முழுக்க இந்த இயக்கம் ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும்னு விருப்பப்பட்டார். ஸ்ரீல பிரபுபாத் இருந்த காலத்தில் அவர் அப்போதான் இஸ்கான் ஆரம்பிச்சிருந்தார். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சீடர்கள் அவருக்கு இருந்தாங்க ஒரு சில இடங்களில். அப்பயே ஸ்ரீல பிரபுபாதர் உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தியை பரப்புறதுக்கு ஆர்வம் கொண்டார். உண்மையில் ஸ்ரீல பிரபுபாதர் உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுக்கு எல்லா விதமான வழிமுறைகளையும் கொடுத்துருக்கார். அதை நம்ம பின்பற்றுறதுல தான் இருக்கு. பல இடங்களில் கண்டிப்பாக இஸ்கான் வளர்ச்சி பெற்றிருக்கு. ஸ்ரீல பிரபுபாத் இருந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இஸ்கானுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. ஒரு சில மேலை நாட்டு பக்தர்கள் இந்தியாவில் வந்து ஒரு சில இடங்களில் நிகழ்ச்சிகளை பண்ணாங்க. மக்கள் அதை ஓரளவுக்கு வரவேற்றார்கள். ஆனால் மேலை நாட்டவர்கள்ட்டிருந்து கேட்கக்கூடிய அளவுக்கு மக்கள் யாரும் தயாராக இல்லை. இஸ்கான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியாவில் பக்தர்களே உருவாக்க கிடையாது. எந்த நிலையிலையும் பக்தர்கள் உருவாக கிடையாது. ரொம்ப கடினமாக இருந்தது. ஒரு சில பக்தர்கள் தான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தால் கவரப்பட்டு இதில் இணைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் ஒரு பெரிய சந்தேகமே இருந்தது இஸ்கான. இந்தியா அப்போ இந்திரா காந்தி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு விவாதமே நடந்தது, இஸ்கான் வந்து ஒருவேளை அமெரிக்காவினுடைய உளவுத்துறை ஆட்களாக இருக்குமோன்னு. ஏன்னா அவங்களால கற்பனை செய்து கூட பார்க்க முடியல, எப்படி மேலை நாட்டுக்காரங்கெல்லாம் அரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடி ஆடிண்டு குடுமி வச்சுண்டு காவி உடை போட்டுண்டு அவங்க எல்லா பழக்கங்களையும் விட்டுட்டு தங்களுடைய வாழ்க்கையை கிருஷ்ணருக்காக தியாகம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்திய மக்களால் ஸ்ரீல பிரபுபாதர் இருந்தபோது கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இந்திய பாராளுமன்றத்தில் அது ஒரு பெரிய விவாதமே நடந்தது. இவங்க வந்து இஸ்கான சேர் வந்திருக்க பக்தர்கள் இங்கே பக்தர்களுடைய ரூபத்தில் ஒருவேளை உளவுத்துறையினர் வந்திருக்காங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. நிறைய பேரை நிறைய பக்தர்களை இந்தியா விட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க அரசாங்கத்தில் சந்தேகப்பட்டு. அந்த நிலை இப்போ மாறி இருக்கு. இன்னைக்கு இஸ்கான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்தியாவிலேயே உருவாகியிருக்காங்க இந்தியர்கள். பல கோயில்கள் திறக்கப்பட்டிருக்கு. அதனால கண்டிப்பாக ஸ்ரீல பிரபுபாதருடைய இயக்கம் வளர்ச்சி பெற்று கொண்டு தான் இருக்கு, அது நம்ம மறுப்பு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ஸ்ரீல பிரபுபாதர் எதிர்பார்த்த அளவுக்கு வேகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதுவும் உண்மைதான். அதனால நம்ம எந்த அளவுக்கு இன்னும் வேகமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும். இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதருடைய காலத்தில் அப்போ எல்லா பக்தர்களுமே கோயில் பக்தர்கள் தான். அப்போ வெளியில் இருந்து பக்தியை பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. கிரகஸ்தராக இருந்தாலும் சரி பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி எல்லாரும் கோயிலில் தான் இருப்பாங்க. மாதாஜி தனியாக இருப்பாங்க, பிரபு தனியாக இருப்பார், எல்லாரும் கோயிலில் சேவை பண்ணுவாங்க. இன்னைக்கு பெரும்பாலான பக்தர்கள் வெளியில் வேலை செஞ்சுட்டு அவங்க கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணும்போது அவங்களால இயக்கத்துக்கு செய்யப்படக்கூடிய சேவையினுடைய அளவு குறைஞ்சி போயிடுது. இயற்கையாகவே அவங்க 2 மணி நேரம் ஜபம் பண்ணி ஏதோ 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு புத்தகம் படிக்கிறது கடினமானதாக இருக்கு. தினசரி அவங்க வந்து கிருஷ்ண பக்தியினுடைய சேவைக்காக தங்களை அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு கடினமானது தான். ஆனால் முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்னைக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்த வழிமுறைகள், ஒரு சில வழிமுறைகளை நம்ம தீர்க்கமாக கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் சொன்ன இலக்கை நம்மளால் அடைய முடியும். உலகம் மொத்தத்துலேயும் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த முடியும். ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு புத்தக விநியோகத்தை கொடுத்துருக்கார். அதிகமான புத்தகங்களை விநியோகம் பண்ணுறது, அதிகமான நகர் சங்கீர்த்தனம் பண்ணுறது, அதிகமான அளவில் நம்ம பிரசாதம் விநியோகிக்கிறது, இன்னும் என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் செய்ய முடியுமோ அது மூலம் மக்கள் மத்தியில் கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இருந்தாலும் இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எல்லாரும் இந்த கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ண பக்தியை எடுத்துட்டாலும் எல்லாராலையும் கிருஷ்ண பக்தியை நம்ம விரும்பக்கூடிய நிலையிலிருந்து பயிற்சி பண்ண முடியாது. எல்லாரும் பல நிலைகளில் கட்டுண்டு இருப்பாங்க. அதனால கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் கூட எல்லாருமே தீவிரமாக வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய அடுத்த குறிக்கோளா வர்ணாசிரம இயக்கத்தை, வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டணும்னு நினைச்சார். எப்போ வர்ணாசிரம தர்மம் நிலைநாட்டப்படுதோ அப்போ எல்லா மக்களும் அதில் பங்கு கொள்ள முடியும். அதனால இஸ்கான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, நிச்சயமா செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய இயக்கம் வளர்ந்து இருக்கு. அது ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் ஸ்ரீல பிரபுபாதர் வந்தபோது தமிழகத்தில் ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழகத்தில் அவருடைய சீடர் ஆனவங்க அப்படின்னா யாருமே கிடையாது. ஆத்ம தத்துவ பிரபு அவர் தமிழ் பக்தர். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் ஒருத்தர் தான். ஆனால் அவரும் தமிழ்நாட்டில் பக்தர் ஆகலை. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் எப்படியும் 700-800 பக்தர்களுக்கு மேலே தீட்சை பெற்றவர்கள் இருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வேலூர், கும்பகோணம், திருச்சி, ஓசூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், எத்தனையோ இடத்துல நமக்கு வந்து இன்னைக்கு படிப்படியாக இயக்கம் வளர்ந்து கொண்டு இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. இது என்னுடைய புரிஞ்சது, இதை பத்தி நிறைய பேசலாம்.
ஜாய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு
ஜாய்.